SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இந்தியாவில் சில வாரங்களுக்கு முன் நைஜீரிய மாணவர்கள் இருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை நேர்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படியான தாக்குதல்கள் இதற்கு முன்னரும் நடந்திருந்தாலும் முதல் தடவையாக ஆப்பிரிக்க நாடுகள் சிலவற்றின் தூதுவர்கள் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு கண்டனம் வெளியிட்டது மட்டுமன்றி இந்திய வெளிவிவகார அமைச்சரவையிடம் முறையீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து சர்வதேச ஊடகங்கள் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விவாதங்களை நடத்தி வருகின்றன. அப்படியான ஒரு விவாதத்தை அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சி ஊடகம் April 6 ஒளிபரப்பியது. அதில் முன்னாள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் அவர்களும் கலந்து கொண்டார். தருண் விஜய் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தமிழுக்கு தேசிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசியதும் அது குறித்து நாம் அவரை நேர்கண்டதும் நேர்களுக்கு நினைவிருக்கலாம். அல்ஜசீரா நடத்திய விவாதத்தில் இந்தியர்கள் இனத்துவேஷத்துடன் வாழவில்லை என்பதை எடுத்துக் காட்டுவதற்காக இந்தியாவிலே பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கிறார்கள், இங்கே இனத்துவேஷம் இல்லை என்று கூறும்போது அவர் இப்படி கூறியிருந்தார்.
The hatred in your language and the kind of viciousness, the way you are conveying your thoughts, is something which is shocking to me. If we were racist, why would have all the entire South, which is complete, Tamil, Kerala, Karnataka and Andhra, why do we live with them? We have black people around us. You are denying your own nation, you are denying your ancestry, you are denying your history, you are denying your culture, and you are trying to be good. That's very bad. We can be as good or as bad as any other human community.
சமூக வலைத்தளங்களிலும் தமிழ் ஊடகங்களிலும் அவர் கூறியதை, நாங்கள் இனவரி கொண்டவர்கள் எனில் கருப்பாக இருக்கும் தென்னிந்தியர்களுடன் சேர்ந்து வாழ்வோமா என்று கேட்டுள்ளதாக காரசாரமாக பலரும் விமர்சித்து எழுதி வருகிறார்கள். அப்படி விமர்சிப்பவர்களில் ஒருவர் சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான முத்துகிருஷ்ணன். அவரிடம் இது குறித்து கேட்டோம்.
என்னை பொறுத்தவரை அவர் ஏதோ சொல்ல வந்து ஏதோ ஒன்றை சொல்லவில்லை, மிகச் சரியாகத்தான் சொல்லியிருக்கார் என்று நான் நினைக்கிறேன். சரியாக என்றால் அவர்களினுடைய, நான் RSS இயக்கம் அல்லது இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் அல்லது சங் பரிவார் அல்லது இந்த ஒட்டுமொத்த இந்துத்துவ ஆட்களை மொத்தமாக குறித்து சொல்கிறேன், அவர்களினுடைய ஆழமான அவர்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் வெளிப்படையாக வெளியே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தருண் விஜய் என்பவரும் அதே தத்துவ பள்ளியிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒருவர். பொதுவாக இந்துத்துவவாதிகள் கற்பனை செய்கிற இந்தியா எத்தகையது, அவர்கள் எத்தகைய ஒரு இந்தியாவை அல்லது ஒரு அகண்ட பாரதத்தை கற்பனை செய்கிறார்கள், அந்த நாடு அல்லது அந்த தேசம் எத்தகைய தத்துவத்தின் கீழ் இயங்க வேண்டும், எப்படி இயங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக அவர்களை பொறுத்தவரை சமஸ்கிருதம் தான் மிக உயர்ந்த மொழி. அதற்கு அடுத்து அவர்கள் இன்னைக்கு ஹிந்தி மொழியை, ஆங்கிலத்தை எடுத்துவிட்டு அந்த இடத்துல ஹிந்தியை கொண்டு வரணும்னு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்னை பொறுத்தவரை தருண் விஜய் என்பவர் தன் மனதில் உள்ளதை, தான் நம்புகிற ஒரு கூற்றை வெளிப்படையாக வாய் தவறி சொல்லிவிட்டார் என்று வேண்டால் சொல்லலாம். ஆனால் இது அவர் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் பொதுவாக தமிழகத்தில் தருண் விஜயை சிலர் காலம் சிலர் தூக்கி சுமந்தார்கள். ஏனென்றால் அவர் நல்லவர், வல்லவர், அவர் தமிழுக்காக போராடுகிறார், அவர் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறார், அவர் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்று தமிழகத்தில் சிலர் அவரை தொடர்ந்து தூக்கி சுமத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே நாங்கள் சொன்னோம், இல்லை, தருண் விஜய் என்பவர் பொதுவாக தமிழ்நாட்டுக்குள் பாஜகவால் கால் பதிக்க முடியவில்லை, இந்துத்துவ சக்திகளால் இங்கே கால் ஊன்ற முடியவில்லை, இங்கே திராவிடம் மிக பலம் பொருந்தி இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அதை ஆய்வு செய்கிறார்கள், இவர்கள் மொழி பெருமிதம் கொண்டவர்கள், இவர்களை மொழி வழியாகத்தான் வசப்படுத்த வேண்டும் என்கிற போது RSS அல்லது இந்துத்துவ அமைப்புகள் தருண் விஜய் கையில் அத்தகைய ஒரு பொறுப்பை வழங்குகிறார்கள். அதனால் அவர் மொழி வழியாக தமிழர்களை கவர்வதற்காக மொழியை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு தமிழகம் வந்தவர். அவருக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ் மீது பெரிய எந்த மரியாதையும் இல்லை என்பது அவர் சமஸ்கிருதத்தை பலமுறை தூக்கி பிடித்து பேசிய பேச்சுக்கள் நீங்க ஆழமா கேட்டீங்கன்னா அது புரியும். அதனால் இங்கே அவர்கள் காலூன்ற மொழியை ஒரு கருவியாக கொண்டு அனுப்பப்பட்ட நபர்தான் தருண் விஜய் என்பது என் கருத்து.
எவிடன்ஸ் என்ற பெயரில் மதுரையில் தன்னார்வ அமைப்பினை நடத்தி வருபவர் எவிடன்ஸ் கதிர். சமூகத்தில் நிகழும் பல்வேறு ஒடுக்குமுறைக்காக குரல் கொடுத்து வரும் அவர் தருண் விஜய் சொன்னதை இவ்வாறு பார்க்கிறார்.
அவரு இப்ப ஓபனாவே சொல்றாரு, நாங்க வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் காட்டுறதா இருந்தா நாங்க எப்படி வந்து சவுத் இந்தியாவை வந்து கருப்பா இருக்கிறவங்க நாங்க எப்படி அவங்க மேல அப்படிதான் அவர் சொல்றாரு. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் கன்வென்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்ம முதல்ல வந்துட்டு காஸ்ட் வந்து ஜாதிய பாகுபாடு இன பாகுபாடா சேர்க்கணுன்றதுல ஒரு இது நடந்துச்சு யூஎன்ல 2001 தான் முதல்ல டர்பன்ல நடந்த கான்பரன்ஸ்ல கொண்டு போனாங்க. நான் ஏன் அந்த ரேஷியலோட இதை இணைச்சு பாக்குறேன்றதுக்காக சொல்ல வரேன். அப்ப அந்த இதுல வந்துட்டு வம்சாவளி மற்றும் தொழிலின் அடிப்படையில்ன்ற ஒரு டெபினேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்ப சோழி சுவராஜ் தான் பிஜேபியில அட்டர்னி ஜெனரலா இருந்தாரு. அவர் சொன்னார் இது மாதிரி நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஜாதியை உள்ள கொண்டு வந்துடலாம், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த ரேஸ்ன்றது வந்து வெறும் நம்ம நிறமா மட்டுமே இது பார்த்துக்க முடியாதுன்றதுனால தான் நான் சொல்ல வரேன். இந்த ரேஸ்ன்றது வெறும் ஒரு நிறத்தின் அடிப்படையில் மட்டும் அதை நம்ம பார்க்க முடியாது. வெள்ளை கருப்புன்ற ஒரு அடிப்படையில நம்ம பார்க்க முடியாது. அதுக்குள்ள 1008 உள்ள பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த ரேஸ்க்குள்ள வந்துட்டு காஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கு, காஸ்ட் ரீதியான ஜாதி ரீதியான பாகுபாடு இருக்கு, மதத்து வேஷம் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. நீ ரெண்டு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த எச் ராஜா என்ன சொல்றாரு, வெள்ளக்காரியை கண்டு நமக்கு பயன்றாரு. அப்ப வெள்ளக்காரியை கண்டு பயம் அப்படின்னும் போது இந்த ரேஸ்னுடைய அளவுகோல் வந்து மாறுது. ராஜா அவர் சொல்லும் போது அப்படி சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னா நாங்களாம் சகுப்புன்றாரு. அப்ப இத்தாலிக்கு வரும்போது நம்ம வந்து கருப்பாகவும், நம்மளுக்குள்ள வந்து நார்த் இண்டியன் சகுப்பாகவும் நம்ம சவுத் இண்டியன் கருப்பாகவும் இருக்கிற அளவுகோல் இருக்கு பாருங்க. இது அடிப்படையான ஒரு பார்வை தானே. பட் நம்ம இதுல வந்துட்டு நிறத்துக்கான டைரக்டா சட்டம் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல Article 15 இருக்கு. இந்த நாட்டுல சாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா, மொழி ரீதியா இது மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாதுன்ற அந்த கிளாஸ் வந்து 15th வருது. ஆனா நிறம் அப்படின்ற அடிப்படையில எடுத்துக்கிட்டு இதுக்குன்னு ஒரு ஆக்ட் இல்லை. ஆனா நிற ரீதியான சிக்கல்கள் இருக்கு. நிறத்தை கூட எல்லாரும் நம்ம ஏத்துக்குவோம். நிற ரீதியான பாகுபாடு ஒழிக்கணும்னும் போது எல்லாரும் வருவோம். அது காமன் இஷ்யூவா மாறுது. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல, நான் பிளாக்கா இருக்கிறேன், பிளாக் தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ற போது வந்து அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஓப்பனா வந்து எஸ் நான் பிளாக்னு சொல்ற அதே மாதிரி நான் எஸ் நான் தலித்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா இது காசு ஏந்தி சொல்றாங்க அப்படின்வாங்க. அதுக்குள்ளயும் நம்ம நம்மளுக்குள்ள எப்படி ஒரு பார்வை பாக்குறதுன்னு இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியால இந்தியக்காரன் அடிக்கும் போது அங்க நம்ம பாகுபாடு உடனே எல்லாம் கொந்திருக்கணும், ஏன்னா ஒருத்தன் அடிச்சுட்டா ஆஸ்திரேலியா நிறவெறி இருக்கு நிறவெறி இருக்குன்றான். இங்க டெய்லி கொண்டுட்டு இருக்கான் ஜாதி ரீதியா. அது அந்த கொந்தளிப்போ அது மாதிரியான ஒரு நேஷனல் இஷ்யூவாவோ மாறதில்ல. அதே மீடியா கேட்டா டெய்லி தான் தலித்து ஓடுறானுங்க, இதுல என்ன சார் நியூஸ் இருக்குன்றாங்க.
தமிழ் எழுத்தாளர், நாடக கலைஞர், அரசியல் விமர்சகர், கட்டுரையாளர், அரசியல்வாதி என்று பன்முக திறனுள்ள ஞானி என்று அறியப்படும் ஞானி சங்கரன் தருண் விஜய் பேசியது ஏற்புடையது அல்ல என்கிறார்.
அவர் பேசியிருப்பது வந்து ஏற்புடையது அல்ல. அவர் பேசியிருப்பது வந்து நாங்கள் அவர்கள் என்கிற பார்வை கொண்டிருக்கிறது. முதல்ல அப்படி இருப்பதே தவறானது. ஏன்னா இந்தியாவிலே எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி என்கிற போது இங்க இருப்பவர்களை பிரித்து பேசுவது என்பது தவறு. அவர் தென்னிந்தியர்களை அவர்கள் என்று வேறு நாட்டவர்கள் போல பிரித்து பேசுகிறார். அந்த பிரித்து பார்க்கிற பார்வையே அடிப்படையில் தவறு. இரண்டாவதாக தென்னிந்தியர்கள் எல்லோரும் கருப்பு நிறுத்தவர்கள் என்று அவர் சொல்வது உண்மையான யதார்த்தத்துக்கு புறம்பானது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவும் இல்லை. தென்னிந்தியர்களுக்கு மத்தியிலே எல்லா விதமான நிறத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இந்தியாவில் நிறப்பாகுபாடு குறித்த தருண் விஜய், முத்துகிருஷ்ணன், ஞானி மற்றும் எவிடன்ஸ் கதிர் ஆகியோரது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்மொழிக்கு தேசிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், திருக்குறளை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பாடநூலாக சேர்க்க வேண்டும் என்று பேசிய தருண் விஜய் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசியிருப்பாரா? அப்படி பேசுவதற்கான காரணம் என்ன என்று அறிய வேண்டும் என்று எமக்கு தோன்றியது. அவரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அதிகாலை 2 மணிக்கு நடந்த நேர்காணலின் முடிவில், பல்வேறு இன மக்கள், வெவ்வேறு நிறத்தவர்கள் இங்கே வாழ்கிறார்கள், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் ஆகியோர் காட்டிய வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் தான் சொல்ல வந்ததாகவும், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ்வதற்கே இங்கே வழியமைக்கிறோம் என்று சொல்ல வந்ததாக குறிப்பிட்டார்.
No, it was early morning, 2 a.m. interview. They were connecting me from Washington studio. So this happened between 1:30 a.m. to 2 a.m. At the fag end of it, this line was intended to say that we are one people, one culture, and in spite of having different colors and languages and religions, we are weaving a fabric of togetherness. Mm-hmm. And if you see the whole interview, I said that we must see that Gandhi, Nelson Mandela, and Martin Luther King should guide our path.
அப்படியென்றால் உங்கள் கதையை நேயர்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு, ஆம், உண்மையை விளக்கிச் சொல்ல வேண்டும், எனது வார்த்தைகளுக்கு தத்தம் பொருள் விளக்கத்தை வழங்கும் பல ஊடகங்கள் நான் சொன்னதை திரித்து கூறுகிறார்கள் என்று வருத்தப்பட்டார்.
You can do a story, whatever. You know me, and nothing can be more false than to say that I can say what people are interpreting. The interpretation is because of the badly constructed English, which gave them a space to make an inference, which was not my intention. And there are friends, you know, in media who would like to use this opportunity to hit me. Oh, I don't mind. Of course, I feel very sad, and I feel that Tamil Annai understands me. And that's the only solace for me. The love and affection of Tamil people will never misunderstand me, and that is my conviction.
இவரை விமர்சிப்பவர்களில் ஒருவரான முத்துகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல், பாஜக தமிழகத்தில் வேரூன்றுவதற்காகத்தான் தருண் விஜய் தமிழை சிலாகித்து பேசுகிறார் என்று சொன்னதை குறிப்பிட்டு, பாஜக ஆட்சியமைக்க முன்னரே தருண் விஜய் தமிழின் பெருமை குறித்து பேசியிருக்கிறாரே என்று கேட்டதற்கு,
நான் சொல்ல வருவது காங்கிரஸ் பாஜக ஆட்சிகளுக்கும் தொடர்பில்லை. நான் சொல்ல வருவது, கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழகத்தில் வேரூன்ற பாஜக வெவ்வேறு வகைகளில் முயற்சித்து வருகிறது. வெவ்வேறு அமைப்புகள், வெவ்வேறு தளங்கள், வெவ்வேறு விதமான வடிவங்களில் அவர்கள் தமிழகத்தில் கால் ஊன்ற முயலுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் அவர்களால் நினைத்த எதையும் சாதிக்க முடியவில்லை. மீண்டும் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் ஒழிய அவர்களுக்கு இங்கே பஞ்சாயத்து யூனியன் அளவில், கிராம அளவில் கூட அவர்களுக்கு அரசாங்க பிரதிநிதித்துவம் என்பது இல்லை. அப்ப அவங்க இங்க இருக்கக்கூடிய மாஸ் பேஸ், இங்க இருக்கக்கூடிய வெகு மக்களா இருக்கக்கூடிய தமிழர்களிடம் நெருங்குவதற்கு தான் மொழியை அவர்கள் கையில் எடுத்து, ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக மொழியை கையில் எடுத்து அவர்கள் உள்ள வேலை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த பலன் எதுவும் கிட்டவில்லை. அதில் அவர்கள் அதிகப்படியாக செய்த வேலை என்பது தருண் விஜயின் மூலம் செய்த வேலை என்று நான் சொல்கிறேன். தருண் விஜய்க்கும் வைகோவுக்கும், தருண் விஜய்க்கும் வைரமுத்துக்கும், அவர் இங்கே எப்படி ஆட்களை பிடித்து இவர்களை எல்லாம் வைத்து அவரை புகழ வைத்து அப்படி நிறைய வேலைகளை இங்கே அவர்கள் செய்ததை நாம் கண்கூடாக பார்க்கும்.
அவர் சொன்னதொன்றையும் செயற்படுத்துவார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று மேலும் சொல்கிறார் முத்துகிருஷ்ணன்.
அவர் சொன்னதெல்லாம் என்னை பொறுத்தவரை தமிழகத்தை, தமிழர்களை கவர்வதற்கான வாக்குறுதிகளை, அதையெல்லாம் செயல்படுத்துவதற்காக அவர்கள் சொல்லவே இல்லை. இவர் செயல்படுத்துவார் என்று தமிழகம் இவர் விரித்த வலையில் விழுந்தது, அல்லது பலர் விழுந்தார்கள், ஊடகங்கள் விழுந்தது என்றுதான் நான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் அவர்களின் அழுத்தமான தேசிய ஹிந்தி சமஸ்கிருத கொள்கைகளின் படி தமிழை எல்லாம் அவர்கள் ஒழித்து கட்டி விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் தமிழை எங்கேயும் வரவிட மாட்டார்கள். அதனால் அவர் இதை செயல்படுத்தவில்லை என்றால் அவர் செயல்படுத்துவதற்காக இதை சொல்லவே இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன்.
ஆனால் இந்த விமர்சனங்களால் தருண் விஜய் கலங்கிவிடவில்லை. தமிழன்னை தன்னை தவறாக புரிந்திருக்க மாட்டார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார்.
A mother will not desert her son if he has done some mistake like this, because she will know that the son can never be against his mother. I am a son of Tamil Annai, and I continue to do that. I know that my Tamil Annai will not be, she may chide me, reprimand me, but she will not desert. It's something that comes from my heart.
தருண் விஜய் கூறிய கருத்து தனிப்பட்டதல்ல. வட இந்தியாவில் தான் அதனை நேரடியாக அனுபவித்தவன் என்கிறார் முத்துகிருஷ்ணன்.
தென்னிந்தியர்கள் என்று சொல்கிறார், அதன் பிறகு கேரள, தமிழக, ஆந்திர, கர்நாடகா என்று அதை விரிவுபடுத்தியும் சொல்றார். சொல்லி பாருங்கள், எங்களோடு இந்த கருப்பர்கள் எல்லாம் இணைந்துதான் வாழ்கிறார்கள், நாங்கள் அவர்களை வாழ அனுமதித்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த திராவிட பகுதி என்பது எவ்வாறாக வட இந்தியர்களால் பார்க்கப்படுகிறது என்பதற்கும், பல நேரங்களில் இப்பொழுது என்னை எடுத்துக்கொண்டீர்கள், நான் கருப்பு நிறமுடையவன், நானே இந்த தீண்டாமையை வட இந்தியாவின் பல பகுதிகளில் சந்தித்திருக்கிறேன். தமிழர்கள் என்றால் அவர்கள் தமிழர் என்ற திராவிடர்கள், அதாவது கருப்பு தோல் உடையவர்களை எப்படி பார்க்கிறார்கள். அவர்கள் ஏறக்குறைய நம்மளை அரக்கர்கள், அசுரர்கள் போல ஒரு லிஸ்ட்ல நம்மளை கருப்பா வச்சிருக்காங்க. அதுதான் அவர் வாய் தவறி வெளியே வந்தது என்று நான் சொல்லுவேன்.
ஞானி அவர்களும் வட இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அதை அனுபவித்திருந்தார் என்பதை நினைவுபடுத்திய போது, அது இன அடிப்படையில் நடந்த சம்பவம் அல்ல, மொழி அடிப்படையில் நடந்தது என்றார் ஞானி.
நான் அனுபவித்த பாகுபாடு என்பது மொழி சார்ந்த வெறி குறிப்பிட வேண்டும். அது இனவெறி என்பதை விட அதை மொழிவெறி என்றுதான் பார்க்க வேண்டியது. மொழிவெறி என்கிற அடிப்படையில் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தியை எல்லார் மீதும் திணிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையில் இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிற போது கூட அங்கே நன்கு படித்த, சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியை, எழுத்தாளர், அவர் ஹிந்தி மொழி மீதான வெறியுடையவராக இருக்கிறார். அதைத்தான் ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம். அவருக்கு ஆங்கிலம் இங்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியில பேச மாட்டேன் ஹிந்தியில்தான் பேசுவேன் என்று சொன்னார். அப்போது நான் அப்படி என்றால் நான் தமிழில் பேசுவேன் என்று சொன்னேன். நான் தமிழில் பேசினேன், உங்களுக்கு புரியவில்லையாலோ அதே போல் தான் நீங்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை, நம்ம இருவருக்கிடையே இணைக்க முடியாது, நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது, இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இந்தியாவில் நிறப்பாகுபாடு குறித்த தருண் விஜய், முத்துகிருஷ்ணன், ஞானி மற்றும் எவிடன்ஸ் கதிர் ஆகியோரது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன அடிப்படையிலோ மொழி அடிப்படையிலோ பாகுபாடுகள் இருப்பதற்கும் மேலாக இந்தியாவில் இரண்டு சமூகங்கள் வாழ்கின்றனவென்றும், சாதி அடிப்படையிலான பாகுபாடு தீரும் வரை ஒற்றை இந்தியா என்ற பேச்சுக்கே இடமில்லை என்கிறார் எவிடன்ஸ் கதிர்.
நீதிக்கான பார்வைக்கே இங்க எப்படி சாதி அடுக்குகள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நீதிக்கான குரலும் இருக்கு. சுவாதி எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரிதான் நந்தினி இறந்து போனாங்க. சுவாதியை விட நந்தினி படுகொலை இன்னும் மோசம். நந்தினி தலித் பொண்ணு, சுவாதிக்கு கொடுத்த முக்கியத்துவம் நம்ம நந்தினிக்கு கொடுக்கல, எந்த ஊடகமும் கொடுக்கல. ஊடகம் இல்ல, சிவில் சொசைட்டியா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், சுவாதி இறந்த பிறகு டிஜிபி பேசினாரு, ஐஜி பேசினாரு, டிஜிபி அத்தனை படம் எந்த படம், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, அவனை பிரிசன்ல வச்சு கொண்டாங்க. ஆனா மத்த இதுல வந்துட்டு காக்கா குருவி கூட உள்ள போகல. நந்தினியோட கேஸ்ல 14 நாள் வந்து பணம் வந்து அழுகி போய் கடந்துச்சு கணத்துக்குள்ள. அப்ப இங்க நீதிக்கான வாய்ஸே வந்து பாகுபாடா இருக்குன்ற. நிர்பயா இறந்து போனா கொந்தளிக்கிற சமூகம், கிராமப்புறங்கள்ல இறந்து போனா கொந்தளிக்கிறது இல்ல. சுப்பிரமணிய சுவாமி பொறுக்கி என்னும் போது நம்ம எதிர்த்தோம், வெள்ளக்காரி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தின ராஜாவை இங்க யாரும் கண்டிக்கல, தருண் விஜய் அளவுக்கு கண்டிக்கல. எல்லாத்துக்குள்ளயுமே இந்த பாகுபாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலை இருக்கு. இந்தியா வந்து ஒரு மோசமான ஒரு நாடு இல்ல, எந்த மாற்று கருத்து கிடையாது. ரெண்டு இந்தியா இருக்கு இங்க. ஒரு கிராமத்துக்கு போங்க, ரெண்டு குடியிருப்பு இருக்கு, தேனி கடையில ரெண்டு கோவிலை இருக்கு, கோவில் ரெண்டா இருக்கு, பசங்க தனித்தனியா வாழ்றாங்க, அப்புறம் எங்க ஒரு ஒற்றை இந்தியா நம்ம சொல்ல முடியும். இந்தியாவில் ரெண்டா தானே இருக்கு. பூமிக்கு கீழே புதைக்கிற புணங்கு கூட இன்னைக்கு ஜாதி வேற தானே புதைக்கிறாங்க, எலும்பு கூட இங்க ஜாதி தானே கிடக்குது. அப்புறம் எங்க நம்ம வேல்யூஸ் பத்தி பேசுறது, இங்க சிஸ்டத்தை பத்தி பேசுறது. தருண் விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஹரியானாவில் ரெண்டு திருச்சூரில் இருந்து போனப்ப பிஜேபி மினிஸ்டர் சொன்னாரு, தெருவில் போற நாய் எல்லாம் செத்து போனா உடனே நாங்களாம் பதில் சொல்லணுமாரு. அவங்க பார்வை பாருங்க, அதான் பிரச்சனை.
ஆனால் இந்த நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கும் சாதி பாகுபாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறும் ஞானி, ஒரே சாதிக்குள்ளேயே நிறப்பாகுபாடு உள்ளது என்கிறார்.
சாதி அடிப்படையிலான தங்கிலிருந்து வேறுபட்டவை, அது நிறவெறியோடு அதை இங்கே நம்ம ஒப்பிட முடியாது. ஏனென்றால் இந்த நிற அடிப்படையிலான வெறி என்பது ஒரு சாதிக்குள்ளேயே கூட இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சாதிக்குள்ளேயே கூட வெள்ளை நிறத்தவராக சிவப்பு தோல் உடையவராக இருப்பவர் தன்னை ஒரு கருப்பு தோல் அல்லது பழுப்பு தோல் இருப்பவரை விட உயர்வானவராக நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறவெறி என்பது எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறது.
அதனை நிறுத்த வேண்டுமென்றால் நிற அடிப்படையில் பொருட்கள் விற்கப்படுவதையும் விளம்பரப்படுத்தப்படுவதையும் நிறுத்த வேண்டும் என்கிறார் ஞானி.
மிக அடிப்படையிலே இந்த சிகப்பு என்பதுதான் சிறந்த நிறம், அந்த நிறத்திலே உங்கள் தோல் அமைய வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தின் முதல்ல நிறுத்த வேண்டும். இன்றைக்கு சிகப்பு தோல் அழகுக்கான தனியாக பிரத்யேகமான கிரீம்கள் விற்பது ஒரு மிகப்பெரிய விற்பனையாக வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வியாபாரங்கள் குறிப்பாக பெண்கள் மத்தியிலே அந்த கருத்தரை மிக ஆழமாக சென்று விதைக்கின்றன. இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இது மிக மிக முக்கியமான பிரச்சனை நான் நினைக்கிறேன்.
சரி, இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது நைஜீரிய மாணவர் இருவர் தாக்கப்பட்ட சம்பவம். இது குறித்து ஞானி என்ன நினைக்கிறார்?
பொதுவாக இந்தியாவிலே ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த கருப்பினத்தவர்களை பற்றி ஒரு கீழான பார்வை இங்கு இருக்கிறது என்பது பரவலாக இருக்கக்கூடிய, பொதுவாக எல்லா தரப்பு மக்களிடம் அந்த பார்வை இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஏழை மக்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருமே ஆப்பிரிக்க இனத்தவர்களை, அவர்கள் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்கள், வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்கிற பார்வையிலே தான் பார்க்கிறார்கள். மிக அடிப்படையிலே ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் என்று சொல்வதைப் போல அவர்களை வகை மாதிரிகளாக பார்க்கக்கூடிய பார்வை மிக ஆழமாக இங்கு பதிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு இடங்களிலே நைஜீரியன்கள் போன்றவர்கள் தாக்கப்படுவது கூட நடக்கிறது. தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு, திருப்பூர் போன்ற இடங்களிலே நடந்திருக்கிறது.
இதை தீர்ப்பதற்கு சமூக ஆர்வலரான முத்துகிருஷ்ணன் ஒரு வழி சொல்கிறார்.
இன்னைக்கு ஆப்பிரிக்கர்களுக்கு எதிராக, நைஜீரியர்கள் ஆப்பிரிக்கர்கள் நம்மளுக்கு இந்த கருப்பு நிறத்தையா, இந்த கருப்பு நிறம் உடையவர்கள் எல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவில் எல்லாருமே நம்ம கருப்பர்களாகத்தான் இங்க உடனடியாக ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றுதான் அந்த கண்டத்தை குறித்துதான் பார்ப்போம். இன்றைக்கு அவர்களின் மீதான வன்முறை என்பது தொடர்ந்து பெங்களூரிலிருந்து நொய்டா வரை பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. இந்த முறை இந்த சம்பவத்துக்கு அந்த ஆப்பிரிக்க அல்லது நைஜீரிய அரசு கொடுத்த பெரும் கண்டனம் என்பது இத்தனை சம்பவங்களின் குவிமையமாக தொடுக்கப்பட்ட ஒரு கண்டனம் தான். இவ்வளவு காலமும் அவர்கள் சிறிய அளவில் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இந்த முறை நடந்த பெரிய சம்பவத்திற்கு பிறகுதான் அவர்கள் தூதரை அழைத்து பேசும் அளவுக்கு அல்லது வெளிப்படையாக தங்கள் கண்டனங்களை பதிவு செய்யும் அளவுக்கு இதை ஒரு பெரிய இஷ்யூவாக இந்த முறைதான் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து அவர்களின் மீதான துவேஷம் என்பது பெங்களூர் நகரம் தொடங்கி பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்தியா ஒரு மல்டி எத்னிக் குளோபல் எஜுகேஷனல் டெஸ்டினேஷன் ஆக கல்வி பயில கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்க நிறைய வெளிநாட்டினரை நாம் தொடர்ந்து அழைத்து வருகிறோம். காமன்வெல்த் நாடுகள் தொடங்கி பல நாடுகளில் நம் கல்வி நிறுவனங்கள் போய் ஆட்களை அழைத்து வருகிறார்கள். எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்படி பல நாட்டினரை நாம் இங்கே அழைத்து வரும் பட்சத்தில் அவர்களின் கலாச்சார பின்புலம் என்ன, அவர்களின் உணவு பழக்கம் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை சூழல் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு சென்சிடைசேஷன் இங்கே இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழக வளாகம் அல்லது நமக்கு வேண்டியதாக இருக்கு. அப்ப அவை அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அது அதற்கெல்லாம் இடம் அளிக்க வேண்டியது இருக்கு. இல்லையெனில் அந்த மாணவர்களை நாம் இங்கே அழைக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி அவர்களில் பெரும்பகுதியான ஆட்கள் இங்கே வரும் பட்சத்தில் அவர்களை அவர்களின் கலாச்சார பின்புங்களை விழுமியங்களையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு ஸ்பேஸை அதற்கான ஒரு இடம் இடைவெளியையும் வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
அத்துடன் நிறுத்திவிட முடியாது, அணுகுமுறையையே மாற்ற வேண்டும் என்கிறார் எவிடன்ஸ் கதிர்.
இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாகுபாடான சிஸ்டம் இருக்கு. ஆக்டிவிசம் எங்க தோத்து போகுதுன்னா, எப்படி இவ்வளோ பாகுபாடு நம்ம எல்லாம் பேசினா கூட யூபியில ஏன் வரோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதுதான் இவங்க அப்ரோச் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் பேசுறவங்களுடைய அப்ரோச் வந்து ரொம்ப கடமோடா இருக்கு. ஆனால் டிஸ்கிரிமினேஷனை வலியுறுத்தினுடைய அப்ரோச் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த அப்ரோச் வந்து மாற்ற வேண்டியது இருக்கு. இங்க இருக்கிற சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், உடனே பாலு என்ன சொல்றாங்க வெள்ளைன்றது மோசமான நேரம் அப்படின்னு அப்படி போயிடுறாங்க. அதான் பிரச்சனை. உடனே வெள்ளையெல்லாம் அயோக்கியம் அப்படின்னு வெள்ளை இனவெறியை நம்ம எதிர்க்கணுமே தவிர ஜாதி இனவெறி இண்டிவிஜுவல் தனி மனித தாக்குதல்ன்றதான் இங்க கோளாறாவே இருக்காங்க. அங்க அங்க பிரச்சனை அட்டாக் பண்றதான் ப்ராப்ளமே வருது. இங்க டிஃபரன்ஸ் வேற, டிஸ்கிரிமினேஷன் வேற. டிஃபரன்ஸ் வந்து இயற்கையானது. ஒருத்தன் கருப்பா இருப்பான், சிவப்பா இருப்பான், உயரமா இருப்பான், குள்ளமா இருப்பான், குண்டா இருப்பான், ஒல்லியா இருப்பான். நேச்சர் சிவப்பா இருக்கிறவன் எல்லாம் கருப்பா இருக்கிறவன ஒடுக்கணுன்ற அந்த திவேசம் தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அது வந்து செயற்கையானது, அது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரானது நம்ம சொல்ல வரோம். அதுக்குன்னு சிவப்பாக்குறவங்களும் அயோக்கு நம்ம சொல்ல வரல. யார் வேணாலும் இந்த சமூகத்துல வேணாலும் பிறக்கலாம். பாகுபாடு காட்டக்கூடாதுன்றதான் நம்ம வலியுறுத்துறோம். அமெரிக்கா அதிபர் ஒபாமா வந்து ஐஎம் ஏ பிளாக் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் கலர் வந்து வெளிப்படையா தெரியும். அதனாலதான் ஈஸியா அவங்க ஆர்கனைஸ் ஆகுறாங்க. பட் தலித் கலர் தெரியாது. இதெல்லாம் சிக்கல் இருக்கு. இங்க ஈஸியா ஆர்கனைஸ் ஆக முடியாது. உலகில் சிக்கல் இருக்கும். ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற இந்த மாதிரியான இந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப் வந்து இப்ப ஏன் வந்து ஜாதிவாதிகள் கோயிலுக்குள்ள விட மாட்டான், மதவாதிகள் ஏன் கோயிலுக்குள்ள வரணும், தலித்துகள்னாக்கா அது ஓட் பேங்கிங்கா பாக்குறான். இந்த தலித்துகள் எல்லாம் இந்துவா மாத்திட்டாங்கன்னா இந்தியாவுடைய இந்துக்கள் சென்ட் வந்து ரொம்ப பெருசாயிடும் அப்படின்ற ஒரு கணக்கு பாக்குறாங்க. நம்மளுக்கு இந்துக்கள் சென்ட் பெருசாகிறதோ முஸ்லீம் சென்ட் பெருசாகிறதோ எல்லாம் பிரச்சனை கிடையாது. எந்த மதம் வேணாலும் யார் வேணாலும் பிரச்சாரத்தை கொண்டு வளர்த்துட்டு போகணும், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் மதத்தின் ரீதியாக நடத்துற படுகொலைகள் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அயோக்கியத்தனமானது. இந்த மாதிரி அவர் சாதாரணமா சொல்றாரு. அவருடைய எவ்வளவுக்குள்ள அந்த மனசுக்குள்ள அந்த வன்மம் வந்துச்சுன்னா அப்படி வெளியில வரும் அந்த வார்த்தை. நீங்க கருப்பா இருக்கிறீங்க, நாங்க அப்படி உங்கள்ட்ட பாகுபாடு காட்டுறோமா அப்படி கேக்குறோம். அந்த என்ன சொல்றீங்க?
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.